الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பிற்குரிய சகோதரர்களே, வாரிசுரிமை சட்ட தொடரில் இதுவரைக்கும் நாம் குடும்பத்தை சார்ந்த வாரிசுக்காரர்கள் யாரோ அவர்களுடைய பங்கு முறைகளைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதில் முதலாவதாக ஆண் பிள்ளைகளுடைய பங்கு சொல்லப்பட்டது, பிறகு பெண் பிள்ளைகளுடைய பங்கு என்ன என்பது சொல்லப்பட்டது, அதே போன்று தாய் தந்தை ஆகியவர்களுடைய பங்கு, கணவன் மனைவி ஆகியவர்களுடைய பங்கு என்ன என்பதும் உங்களுக்கு விளக்கப்பட்டது. அதே போன்று சகோதரர்கள், சகோதரர்கள் என்று சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரிகள் மூன்று விதமாக வருவார்கள் என்பதை நாம் சொன்னோம். சொந்த சகோதரர்கள், அதே போன்று தந்தை வழி சகோதர சகோதரிகள், பிறகு தாய் வழி சகோதர சகோதரிகள், இவர்களுக்குரிய பங்கு முறைகள் எல்லாம் என்னவென்பது சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து பேரன், அதாவது மையத்தினுடைய பேரனுக்குரிய சட்டம் என்ன, பேத்திக்குரிய சட்டம் என்ன என்பதையும் நாம் விளக்கி சொன்னோம். எனவே இதுவரைக்கும் நாம் சொன்ன இவர்கள் எல்லோருமே ஒரு மனிதனுடைய அனந்தரத்தில் வரக்கூடியவர்கள் என்பதை நாம் விளங்கினோம். மேற் சொன்னவர்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, இறந்தவருடைய அனந்தரத்தில் வருவார்கள். சரி, இன்னும் இறந்தவருடைய அனந்தரத்தில் வரக்கூடிய லிஸ்டை நாங்கள் பார்த்தா அதில், அதாவது பாட்டன் வருகிறார். பாட்டன், பாட்டன் என்று சொல்லும் போது இறந்தவருடைய தந்தையின் தந்தை, இறந்தவருடைய தந்தையின் தந்தை தான் பாட்டன் என்ற அந்த அனந்தரத்தில் வருவார். எப்படி இறந்தவருடைய ஆண் மகனுடைய பிள்ளைகள் தான் பேரன் பேத்தில வருவாங்க என்று சொன்னோமோ, ஆண் மகனுடைய பிள்ளைகள் பேரன் பேத்திலிஸ்ட பேசும்போது யார் அனந்தரத்தில் வருவார்கள், இறந்தவருடைய ஆண் மகனுடைய பிள்ளைகள், இறந்தவருடைய பெண் மகளின் பிள்ளைகள் வரமாட்டார்கள் என்று சொன்னோம். அதே போன்று இறந்தவருடைய பாட்டன் என்று வருகின்ற போது தந்தையின் தந்தை, இப்ப தாயின் தந்தைக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம், பாட்டன் என்று தான் சொல்லுவோம். இறந்தவருடைய தந்தையின் தந்தை, இறந்தவருடைய தாயின் தந்தை, ரெண்டு பேரும் எங்களிடத்துல யாருதான், பாட்டனார் தான், சரியா. ஆனா அனந்தரத்தில் யார் வருவார் என்றால் உலமாக்கள் ஏகமனதாக தீர்மானித்ததான் தந்தையின் தந்தை தான் என்ன செய்வாரு, பாட்டன் என்ற லிஸ்டில் வருவாரு. தாயின் தந்தை என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அவர் குடும்ப உறவுக்காரவர் தான், குடும்ப உறவுக்காரவர் தான் இருந்தாலும் அனந்தர லிஸ்டில் என்ன செய்ய மாட்டாரு, அவர் வரமாட்டார். அப்ப மையத்துக்கும் அந்த பாட்டனுக்கும் இடையில ஒரு பெண் வந்து விட்டால் அவர் அனந்தர லிஸ்டில் இருந்து கலண்டுருவார். இப்ப மையத்தினுடைய தந்தை, தந்தையின் தந்தை, தந்தையின் தந்தை, இப்படி உயிரோடு இருப்பார்களானால், இப்படி அப்படியும் இருப்பாங்களான்னு கேட்டுறாதீங்க. இப்ப அண்மையில ஒரு வாட்ஸ்அப்ல வந்த ஒரு போட்டோ தான், இறந்த ஒரு குழந்தை இறக்கின்றது, அந்த குழந்தையினுடைய தந்தை, தந்தையின் தந்தை, தந்தையின் மூணு பேரும் சேர்ந்து அந்த ஜனாதாவை அடக்குறாங்க. மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அதனாலதான் உலகத்துல வாரத்துக்கு சிஸ்டம் இருக்குது, போறதுக்கு சிஸ்டம் கிடையாது, வாரத்துக்கு ஆர்டர் இருக்குது. என்ன, தந்தை இல்லாமல் பாட்டன் இல்லாமல் தந்தை வர முடியாது, தந்தை இல்லாமல் மகன் வர முடியாது உலகத்துல. ஆனா உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறதுல அந்த ஆர்டர் கிடையாது. பாட்டண்ட பாட்டன் இப்பாரு, பேரண்ட பேரன் சமயத்தில் செஞ்சிருவாரு, மூத்தாயிருவாரு. அப்ப எனவே அப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்ப எனவே இறந்தவருடைய பாட்டன் என்று சொல்லும் போது தந்தை, தந்தையின் தந்தை, தந்தையின் தந்தை என்ற அந்த லிஸ்ட் அப்படி எல்லாமே என்னதான், பாட்டன். இடையில ஒரு பெண்மணி வந்துட்டாருன்னு வைங்க, உதாரணமா தந்தையின் தந்தை, அதுக்கு புறம் இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தந்தையுடைய தாயின் தந்தை இருக்கிறார். மௌத்தானவருடைய தந்தைக்கு தாய் இருக்கிறார். அப்ப மௌத்தானவருடைய யாரு, பாட்டி, பாட்டியின் தந்தை இருக்கிறார். இப்ப இவர் யாருன்னு கேட்டா மௌத்தானவருக்கு வந்து பாட்டனாருக்கும் மேல வருவார். ஆனா இவர் வருவாரான்னா வரமாட்டார், இடையில ஒரு பெண் வந்துட்டார், இடையில ஒரு பெண் வந்து விட்டால். அப்ப யாரு பாட்டனார் என்ற லிஸ்ட்ல யாரு வருவாங்க என்றால், ஆண் வழி தொடர்ல யாரு இருக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. எனவேதான் உலமாக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்ன, பாட்டன் என்று சொல்லும் போது அல் ஜெத்து சஹி என்று சொல்வார்கள், அந்த பாட்டன் யார் என்றால் மௌத்தானவருடைய தந்தையின் தந்தை தான். மௌத்தானவருடைய தாயின் தந்தை என்ன செய்ய மாட்டார், அனந்தர் லிஸ்ட்ல வரமாட்டார். சரி, இவர் வந்து அனந்தரத்துக்குரியவராக வருவதாக இருந்தால் அதற்குரிய முதல் நிபந்தனை என்ன, இறந்தவருக்கு தந்தை இருக்கக்கூடாது. தந்தை இல்லாவிட்டால் தான் பாட்டனுக்கு இடம், தந்தை இருந்தால் பாட்டன் என்ன செய்ய முடியாது, எனக்கும் பங்கு தாங்கன்னு கேட்க முடியாது. மூத்தானவருக்கு தந்தை உயிரோடு இருக்கிறார், பாட்டனும் இருக்கிறார் உயிரோடு. அப்ப இறந்தவர் பெரிய செல்வந்தராய் இருந்தால் அந்த செல்வத்துல பங்கு யாருக்கு? தந்தைக்கு தானே அன்றி பாட்டன் செஞ்சிருவாரு, சொந்த அனந்தரத்துல வரமாட்டார். அப்ப அனந்தரத்துல பாட்டன் வருவதாக இருந்தால் தந்தை என்ன செய்யக்கூடாது? உயிரோடு இருக்க கூடாது. சரி, இப்ப தந்தை இல்லாமல் பாட்டன் வந்து விட்டார்னு வைப்பமே, ஒருவர் மௌத்தாகிறார், மௌத்தானவருக்கு தந்தை கிடையாது, பாட்டன் இருக்கிறார். சரி, இப்ப பாட்டனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து என்ன? என்ன சொத்து கொடுக்கணும் என்றால் உலமாக்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள்? தந்தை இருந்தால் அவருக்கு என்னவோ அதுதான் பாட்டனுக்கு. தந்தை உயிரோடு இருந்தால் தந்தைக்கு என்ன பங்கு கொடுப்போமோ அதுதான் பாட்டனுக்கு. இப்ப பாட்டனை வந்து தந்தையுடைய ஸ்தானத்துல வைக்க முடியும் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, குர்ஆன் பல இடங்களில் பாட்டனை என்ன செய்கின்றது? தந்தையுடைய இடத்துல வச்சு பேசுது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வத்தபஅது மில்லத ஆபாயி இப்ராஹீம் சொல்றாங்க, எனது தந்தைமார்களுடைய மார்க்கத்தை நான் என்ன செய்தேன், நான் பின்பற்றுகின்றேன் என்று சொன்னார்கள். அந்த சிஜின்ல தவா செய்யும் போது வத்தபஅது மில்லத ஆபாயி இப்ராஹீம் என்று சொன்னாங்க. இப்ராஹிம் நபி யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ராஹிம் நபி யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ராஹிம் நபி யாரு? பாட்டனின் பாட்டன், பாட்டனுடைய தந்தை, அப்படியா இல்லையா? யூசுப் பின் யாகூப், அப்படித்தானே? யாகூப் பின் இஸ்ஹாக், இஸ்ஹாக் பின் இப்ராஹிம், அப்படித்தானே? இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாகூப் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப பாட்டனும் அல்ல, பாட்டனுடைய தந்தை தான் இப்ராஹிம். ஆனா என்ன சொன்னாங்க இப்ராஹிம் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம், வத்தபஅது மில்லத ஆபாயி, என் தந்தைமார்களை நான் பின்பற்றுகின்றேன். யார் அந்த தந்தை என்று சொல்லும் போது முதல்ல சொன்னது யார? இப்ராஹிம் நபியே சொன்னாங்க. எனவே பாட்டன்மார்கள் தந்தையுடைய அந்தஸ்துக்கு வருவார்கள். இவங்களை தெரியும், ஹுனைனுடைய போர்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அனபுன் அப்துல் முத்தலிப்னு சொன்னாங்க. நான் அப்துல் முத்தலிபுடைய மகன் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அப்துல் முத்தலிபுடைய மகனா? இல்ல, ரசூலுல்லாஹ் அப்துல் முத்தலிபுடைய பேரன், அப்படியே இல்லையா? ஆனால் பாட்டனை என்ன செய்தார்கள்? தந்தையுடைய ஸ்தானத்தில் வச்சு பேசினார்கள். அப்ப எனவே இதை வைத்து உலமாக்கள் சொல்கிறார்கள், பாட்டன் வந்து தந்தையுடைய ஸ்தானத்தில் ஆட்டோமேட்டிக்கா தந்தை இல்லாட்டி என்ன செஞ்சிருவாரு? வந்துருவாரு. அப்ப அவருக்கு என்ன பங்கு கொடுக்கிறது? தந்தைக்கு என்ன பங்கு கொடுப்போமோ, தந்தை இருந்தால் அந்த பங்கை நாங்க கொடுக்கணும். சரி, தந்தைக்கு என்ன பங்கு கொடுப்போம் நாங்க? ஒரு தந்தை உயிரோடு இருந்தால், மரணித்தவருக்கு பிள்ளைகள் இருந்தால் தந்தைக்கு ஆறுல உண்டு, அப்படித்தானே? மரணித்தவருக்கு பிள்ளைகள் இருந்தால் தந்தைக்கு என்ன பங்கு? மொத்த சொத்துல ஆறில் ஒரு பகுதி வரும். தந்தைக்கு பிள்ளை இருந்தால், இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால், ஆண் பிள்ளை, அதுல விசேஷமாக சரியா ஆறில் ஒன்று மட்டும், ஆண் பிள்ளை இருக்குது பொம்பளை பிள்ளை ரெண்டும் சேர்ந்து, அல்லது ஆண் பிள்ளை மட்டும் தனியே இருந்தா, இறந்தவருடைய அந்த தந்தை வந்து என்ன செய்வாரு? ஆறுல ஒரு பகுதியை சொந்தமாக கொள்வார். சரி, இறந்தவருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால், இறந்தவருக்கு பிள்ளைகள் இல்லை, மொத்தத்தில் பிள்ளையே இல்லை, ஆம்பளை பிள்ளையும் இல்லை பொம்பளை பிள்ளையும் இல்லை, தந்தைக்கு என்ன வந்துடும்? தந்தை என்ன எடுப்பாரு? தந்தைக்கு என்ன பங்கு? மூணுல உண்டு, ஆறுல உண்டு, இல்லாட்டி மூணுல உண்டு. இதுதான் தாய்க்கும் தந்தைக்குரிய பங்கு, அப்படித்தானே? பிள்ளைகள் இருந்தால் பெற்றோர்களுக்கு ஆறில் ஒன்று, பிள்ளைகள் இல்லாவிட்டால் பெற்றோருக்கு மூணில் ஒன்று. இதுதான் தாய் தந்தை ரெண்டு பேருக்கும் உள்ள பகுதி. ஆனா தந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பெண் பிள்ளையோடு வருகின்ற போது, ஆண் மகன் இல்லாவிட்டால், இறந்தவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, பெண் பிள்ளை மட்டும் இருந்தால், அப்போதும் தந்தைக்கு வந்து ஆறுல ஒன்றுதான், தந்தைக்கு அப்போதும் ஆறுல ஒன்றுதான். ஆனா சொத்துல ஏதாவது எஞ்சி இருந்தது பேலன்ஸ் ஆச்சுடுவீங்க, அந்த பேலன்ஸையும் சேர்த்து எடுத்துருவார். யாரு? தந்தை. ஆண் மகனோடு வருகின்ற போது தந்தைக்கு ஆறுல ஒன்றுன்றது பிக்ஸ், பேலன்ஸ் வந்து மகனுக்கு போகும். அப்ப சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு என்ன பேலன்ஸோ அந்த பேலன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? மகனுக்கு தான் கொடுக்கணும். சரி, ஆம்பளை புள்ள இல்லாம பொம்பளை புள்ள வந்தால், பொம்பளை புள்ளைக்கு பங்குல அளவு இருக்குது, அவக்கு வந்து ஆஃப் சொத்துல ஆஃப், அல்லது ஒண்டை விட அதிகமான பெண் பிள்ளைகளா இருந்தால் மூணுல ரெண்டு என்று அளவு இருக்கின்றது. இப்ப எஞ்சியதை யார் எடுக்கிறது என்றால், எஞ்சியதுக்கு சொந்தக்காரராவாரு வாப்பா தான். அப்ப எனவே வாப்பாவுக்கு மூன்று நிலைமைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று, ஆறில் ஒன்றை எடுப்பார். எப்போது? இறந்தவருக்கு பிள்ளை இருக்கும் போது. இறந்தவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் மூன்றில் ஒன்றை எடுப்பார் வாப்பா. இறந்தவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால், சரி, இருக்கிற பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தால் அப்பையும் வாப்பா ஆறுல ஒன்று எடுப்பாரு, பேலன்ஸ் ஆகுறதையும் சேர்த்து எடுப்பார். அப்ப இப்ப உதாரணத்தை நம்ம சொன்னா விளங்கும். இப்ப உதாரணமாக ஒரு இருக்கிறார், அவருக்கு ஒரு பெண் பிள்ளையும், இறந்தவருக்கு ஒரு பெண் பிள்ளையும், இறந்தவருக்கு தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். சரியா? அப்ப இப்ப சொத்தை பிரிக்கிற நேரம் நாங்க என்ன செய்வோம், மொத்தத்தில் ஒரே ஒரு பெண் பிள்ளையா இருந்தால் சொத்துல ஆஃப் பாதி யாருக்கு, அந்த பெண் பிள்ளைக்கு போகும், சரி பாதி அவக்கு கொடுக்கணும். இப்ப 1.5 லட்சமா இருந்தால் 75,000 என்ன செய்யணும், பெண் பிள்ளைக்கு கொடுக்கணும். இப்ப பெண் பிள்ளை இருக்கிறதுனால தாய்க்குரிய பங்கு என்ன, 1/6. பிள்ளை இருந்தால் தாய்க்கு 1/6. அப்ப தாய்க்கு 25,000 தாய்க்கு போகும், 25,000 என்ன செய்யும், தாய்க்கு போகும். தந்தையும் என்ன செய்வாரு, 1/6 எடுப்பாரு. அப்ப அவருக்கும் ஒரு 25,000 போகும். இப்ப எவ்வளவு டோட்டல் ஆச்சு, 1,25,000 ஆச்சு. அங்க இன்னொரு 25,000 பேலன்ஸ் இருக்குது. இது யாருக்கு, இதுவும் தந்தைக்கு தான். அப்ப தந்தை என்ன செய்கின்றார், 1/6 எடுக்கின்றார். என்ன பேலன்ஸோ பேலன்ஸையும் எடுப்பார். சரி, இறந்தவருக்கு ஆம்பளை பிள்ளைக்குன்னு வைங்க, ஒரு ஆண் மகனும் தாயும் தந்தையும், இப்ப சொத்தை எப்படி பிரிப்பாங்க, தாய்க்கும் தந்தைக்கும் 1/6. இப்ப 1.5 லட்சம் சொன்னா நாங்க அந்த 1.5 லட்சத்துல 25 வாப்பாவுக்கும் 25 உமாவுக்கும் கொடுப்போம். தாய்க்கும் தந்தைக்கும் 25 கொடுத்தாச்சு. எவ்வளவு பேலன்ஸ், 1 லட்சம் பேலன்ஸ் இருக்குது. மொத்தமும் யாருக்கு, மகனுக்கு. என்ன, வாப்பாவும் மகனும் வரும்போது பேலன்ஸ் எடுக்கிறவர் மகன் தான். அல்லாஹு தாலா பிள்ளைகளுக்கு அதிகமா கொடுத்திருக்கிறான், பெற்றோர்களுக்கு கொடுத்ததை விட. என்ன, இது வளர்ந்து வர சமுதாயம் அப்படியா இல்லையா, அது பின்னால் போற சமுதாயம், கொஞ்சத்தை கொடுத்தா போதும். இங்க இவங்களுக்கு என்ன, வளர்ந்து வர சமுதாயம் என்றதால இவங்களுக்கு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப குர்ஆன் எங்களுக்கு தெரியும், அந்த சூரத்துன் நிசாவிலேயே அல்லாஹ் சொல்கிறான், ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் லா தத்ரூன ஐயுக்கும் அக்ரபு லக்கும் நஃபா. உங்களுடைய பெற்றோர்களா உங்களுடைய பிள்ளைகளா யார் உங்களுக்கு அதிக நன்மை பயக்குவர் என்பது உங்களுக்கு தெரியாது. இப்ப உங்களுக்கு வாப்பா அம்மாவால கூட நன்மை ஏற்பட போகின்றதா அல்லது பிள்ளைகளால கூட நன்மை ஏற்பட போகிறதா என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லிட்டு, சகோதரர்களே, பங்கு கொடுக்கும் போது அல்லாஹு தஆலா கூட பங்கை யாருக்கு கொடுத்தான், பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தான். கூட பங்கை யாருக்கு கொடுத்தான், பிள்ளை. எந்த நிலையிலையும் பிள்ளைகளுக்கு தான், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, பெற்றோர்களை விட அதிக பண்பு அதிக பங்கு என்ன செய்ய போகுது, அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. சரி, அப்ப ஆண் மகனோடு வருகின்ற போது ஆண் மகன் தான் எஞ்சக்கூடிய எல்லாத்தையும் என்ன செய்வார், எடுப்பார். சரி, பெண் பிள்ளையோடு வரும்போது பெண் பிள்ளை என்ன செய்வாள், ஆஃப் சொத்துல எடுப்பால். தாய்க்கு 1/6 போகும், தந்தைக்கும் 1/6 போகும். இன்னும் எஞ்சி இருப்பதை என்ன செய்வார், தந்தை எடுப்பார். அது எப்ப எஞ்சினால், பேலன்ஸ் ஆகுனா, பேலன்ஸ் ஆவாட்டி என்ன செய்யறது. சரி, பேலன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சட்டம் நாங்க சொல்றதா இருந்தா, 1:2 பெண் மகள் வந்தால், மூத்தானவருக்கு 2 பொம்பளை பிள்ளைன்னு வைங்க, இப்ப 2 பொம்பளை பிள்ளை வந்தா சட்டம் என்ன, சொத்துல 3/2 பொம்பளை பிள்ளைகளை கொடுத்துடணும், 3/2 அப்படியே அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த 2 அவங்க பிரிச்சு எடுத்துக் கொள்வாங்க. சரி, இறந்தவருக்கு 2 பொம்பளை பிள்ளையும் தாயும் தந்தையும் இருந்தால் மொத்த சொத்துல 3/2 பொம்பளை பிள்ளைக்கு போயிடும். இப்ப 1.5 லட்சம் சொன்னா என்ன செஞ்சிருக்கு, 1 லட்சம் பொம்பளை பிள்ளைக்கு போயிரும், 3/2. இப்ப தாய்க்கும் 25, தந்தைக்கும் 25, 1/6 அவங்களுக்கு கொடுத்துட்டோம். பேலன்ஸ் இருந்தா வாப்பா என்ன செய்வாரு, எடுப்பாரு. இப்ப பேலன்ஸ் இருக்குதா, பேலன்ஸ் இல்ல. அப்ப எனவே தந்தையுடைய பங்கு என்ன, தந்தையுடைய பங்கு முறை என்ன, அவர் 1/6 எடுப்பார் அல்லது 1/3 எடுப்பார் அல்லது 1/6 எடுத்து எஞ்சியதையும் எடுப்பார். இதுதான் அவருக்குரிய 3 பங்கு, தந்தைக்குரிய 3 பங்கு இதுதான். 1/3 எடுப்பார் அல்லது 1/6 எடுப்பார் மொத்த சொத்துல, அல்லது 3வது நிலைமை என்ன, 1/6 எடுத்து எஞ்சியதையும் எடுப்பார், அது பெண் பிள்ளைகளோடு வரும்போது. இதுதான் அதுக்கு தந்தைக்குரிய சட்டம். சரி, இப்ப நாங்க பேசுறது யாரை பத்தி, பாட்டனை பத்தி, அப்படித்தானே. தந்தை இல்லாத நேரத்தில் பாட்டன் வந்தார் என்று சொன்னா பாட்டனுக்குரிய சட்டம் என்ன, தந்தையை போன்றுதான் பார்க்கணும். பிள்ளை இருக்குதா, இறந்தவருக்கு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள இருந்தா அவருக்கு 1/6. ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள ஒன்றும் இல்லையா, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள ஒன்றுமே இல்லாட்டி வாப்பா பேலன்ஸ் எடுத்துருவார். பாப்பா என்ன செஞ்சிருவாரு, பேலன்ஸ் எடுப்பார். சரியா? அப்ப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் யாருமே வரல என்று சொன்னா மையத்தினுடைய எஞ்சக்கூடிய சொத்தை எடுப்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை தான். அப்ப அதை நாம் கவனத்தில் எடுக்கணும். ஒருத்தர் மௌத்தாகிறார், அவருக்கு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள இல்ல, தாயும் தந்தையும் மட்டுமா இருந்தா என்ன செய்வாங்க, தாய்க்கு மூணுல ஒன்றை கொடுத்துட்டு மற்ற பேலன்ஸ பூரா என்ன செய்வாங்க, வாப்பாவை கொடுப்பாங்க. சரியா? அப்ப இதே மாதிரி தந்தை என்ன செய்வார், பாட்டன் என்ன செய்வார், இறந்தவருக்கு வந்து யாருமே இல்லைன்னு வந்தா தாய்க்குரிய ஹக்க கொடுத்து போட்டு பிறகு எஞ்சியதே என்ன செய்வார், பாட்டன் எடுப்பார். சரி, அப்ப எனவே பாட்டனுக்குரிய பகுதிகளாக சொல்லப்படுவது எப்படி தந்தைக்குரிய சட்டம் என்னதோ அதே சட்டம் என்ன செய்யப்படுகின்றது, பாட்டனுக்கு சொல்லப்படுகின்றது. சரி, தந்தைக்கும் பாட்டனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்றால், வாப்பாக்கும் அப்பாவுக்கும் இடையில சட்டத்தில் ஏதும் வித்தியாசம் இருக்கிறதா என்றால், மூன்று வித்தியாசங்களை உலமாக்கல் சொல்லியிருக்கின்றார்கள். மூன்று வித்தியாசம் இருக்குது. ஒன்று என்ன, தந்தை எப்போதும் பங்கில் வரக்கூடியவர், ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் பாட்டனை பொறுத்த வரைக்கும் எப்போதும் பங்குல வாரால் இல்ல, வாப்பா இல்லாடிதான் வருவார். அவர் தந்தையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் வருவார் அப்படித்தானே, ஆனால் பாட்டன் எப்போதும் வருவாரா, இல்ல பாட்டன் எப்போதும் வரமாட்டார். பாட்டன் வந்து தந்தை இல்லாவிட்டால் தான் என்ன செய்வார், வருவார். ரெண்டாவது இன்னொரு சட்டம் சொல்றாங்க என்ன, அதாவது நாங்க ஏற்கனவே படித்த ஒரு சட்டம், ஒரு மசாலா இருக்கின்றது. கணவனும் இறந்தவருக்கு தாயும் தந்தையும் இருந்தால், இப்ப ஒருத்தர் மௌத்தாராரு, மௌத்தாரவருக்கு வந்து தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். சரியா? மௌத்தாரவருக்கு வந்து தாயும் தந்தையும் இருக்கிறார்கள், கணவனும் இருக்கிறார். இப்ப கணவனுக்கு எங்களுக்கு தெரியும் சொத்துல பிள்ளைகள் இல்லாதால அறவாசி கொடுக்கணும். தாய்க்கு என்ன கொடுக்கணும், தாய்க்கு சட்டம் பிள்ளை இல்லாட்டி மூணுல உண்டு, தந்தைக்கும் சட்டம் பிள்ளைகள் இல்லாட்டி மூணுல உண்டு. இப்ப இந்த சட்டத்துல பாருங்க, கணவனுக்கு அறவாசி கொடுக்கணும். உதாரணமா ஒருத்தர் மௌத்தாராரு, அவருக்கு மௌத்தாருந்து பொம்புல கணவனும் தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். கணவனுக்கு ஆஃப், இப்ப 1.5 லட்சம் சொன்னா கணவனுக்கு என்ன செய்யணும், ஆஃப்ண்டா கணவனுக்கு எவ்வளவு போகும், கணவனுக்கு அறவாசி பேத்திரும், 75 பேத்திரும். சரி, தாய்க்கு என்ன செய்யணும், மூணு லோண்டை கொடுக்கணும். தாய்க்கு மூணு லோண்டு கொடுத்தா எவ்வளவு, 75ல 50 அப்படித்தானே, தாய்க்கு 50. இப்ப என்ன பேலன்ஸ் ஆகுது, 25 தான் பேலன்ஸ் ஆகுது. இப்ப இறந்தவருக்கு பிள்ளைகள் இல்ல, அப்ப பிள்ளைகள் இல்லாத போது தந்தைக்குரிய பங்கு என்ன, பேலன்ஸ் எடுப்பார் அவர். தந்தைக்குரிய பங்கு என்ன, பிள்ளைகள் இல்லாத போது பேலன்ஸ் எடுப்பார். சரி, இப்ப தாய்க்கு 50 கொடுத்துட்டோம், இப்ப எஞ்சி இருப்பது என்ன, 25. இப்ப ஜெயித் ரதியல்லானவங்க ஃபராயித் மசாலால மிச்சம் நுண்ணறி உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க வந்து, இல்ல இந்த இடத்துல வந்து தாய்க்கு மூணு லோண்டு கொடுக்கலாது, மூணு லோண்டு கொடுத்தா தந்தையை விட என்ன செய்யும், பங்கு கூடிரும், ஆணுக்கு தான் கூட பங்கு வேணும். ஃபராயில் அப்படித்தான் இருக்கு, அல்லாட சட்டத்துல வந்து எல்லா பகுதியும் நீங்க பாத்தீங்கன்னா ஆம்பளுக்கு அதிகமா இருக்கிறது அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே இந்த இடத்துல என்ன செய்யணும்டா, மாப்பிள்ளைக்குரிய பங்க கொடுத்துட்டு, இப்ப 75 கொடுத்துட்டோம் நாங்க, என்ன பேலன்ஸோ இந்த பேலன்ஸ்ல மூணு லோண்ட உமா கொடுங்க, மொத்தத்துல மூணு லோண்ட கொடுக்காம பேலன்ஸ்ல மூணு லோண்ட கொடுங்க. இப்ப மொத்தத்துல மூணு லோண்டு கொடுத்தீங்கன்னா 50,000 போயிரும், நாங்க 1.5 லட்சம் கணக்கு வச்சா. இப்ப 75 மூணு லோண்டு வச்சீங்கன்னா 25 தான் போகும். அப்ப தாய்க்கு 25, தந்தைக்கு என்ன செய்யப்படணும், தந்தைக்கு வந்து 50,000 அப்படி கணக்கு வரணும். அப்ப எனவே என்ன சொன்னாங்க, இறந்தவருடைய தாயும் தந்தையும், இறந்தவருக்கு கணவனோ மனைவியோ இவர்களோடு தாயும் தந்தையும் வந்தால், இறந்தவருக்கு கணவன் மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இல்லாம, ஏனைய உறவுக்காரர்கள் யாரெண்டா அனந்தரக்காரர்கள் தாயும் தந்தையும் இருக்கிறாங்க, இப்படி வருகின்ற போது இறந்தவருடைய கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்களுக்கு ஒரு ஹக்க கொடுத்துட்டு பேலன்ஸ் எடுத்து அந்த பேலன்ஸ்ல மூணுல ஒன்றுதான் தாய்க்கு கொடுக்கணும். மொத்தத்துல மூணு லோண்டு தாய்க்கு கொடுத்தோம்டா, ஆண் வாப்பா எடுக்கிறத விட உமாக்கு என்ன செஞ்சிடும், அதிகமாக வந்துடும். அதனால எஞ்சியதுல மூணு லோண்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு அது விளங்கிக்கிறேன் நினைக்கிறேன். 1.5 லட்சத்துல கணவனுக்கு 75 கொடுத்துட்டோம், கணவனுக்கு 75 கொடுத்துட்டோம். இப்ப எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, 75 பேலன்ஸ் இருக்குது. சரி, பிள்ளைகள் இல்லாட்டி தாய்க்குரிய பங்கு என்ன, மூணுல உண்டு. சரி, இப்ப 75 வந்து நாங்க மூணுல ஒன்ற மொத்தத்துல இருந்து பார்ப்போம்டா, 1.5 லட்சத்துல இருந்து மூணுல ஒன்று பார்த்தா எத்தனை வரும், 50,000 வரும். மூணுல ஒன்று என்ற அடிப்படையில் தாய்க்கு 50,000 கொடுத்துட்டோம்டா, இப்ப தந்தைக்கு பிரச்சனை ஆகுமா இல்லையா, தந்தைக்கு 25 தான் பேலன்ஸ் இருக்குது. அப்ப தாயை விட தந்தையை விட தாய் எப்படி கூட எடுக்க முடியும். அதனால செய்தி ரதிகள் தான் அவங்க சொன்னாங்க வந்து, இல்ல பேலன்ஸ் ஆகுறதுல தாய்க்கு மூணுல ஒன்று கொடுங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ, 75. இந்த 25 மூணு லோண்டுண்டா தாய்க்கு 25. இப்ப வாப்பாட பங்கு என்ன செஞ்சிடும், வாப்பா கணக்கு கூடிரும். எனவே இப்படித்தான் வரணும், இப்படித்தான் என்ன செய்யணும, வரணும் என்று அவர்கள் என்ன செய்தார்கள், முடிவு சொன்னார்கள். இந்த சட்டத்தை உலமாக்கள் சொல்றாங்க, இது வாப்பாவோட வந்தா தான், அப்பாவோட வந்தா இந்த சட்டம் இல்லை. அப்பாவோட வந்தா தாய்க்கு மூன்று லோண்டு கொடுக்கணும், பேலன்ஸ் ஆகிறத அப்பா எடுப்பாரு. இப்ப நீங்க வாப்பாவோட வந்தா கணவன் இறந்தவருடைய தாய் தந்தை என்று வந்தா பேலன்ஸ்ல மூன்றுல ஒன்று சொல்றீங்களே, அந்த பேலன்ஸ்ல மூன்றுல ஒன்று என்பது வாப்பா வந்தாதான். அப்பா வந்தா இல்ல, தாய் நெருக்கம் அப்பாவை விட, அதனால தாய்க்கு தாய்க்குரிய பங்கு கொடுங்க. தாய்க்கு என்ன செய்ய, தாய்க்குரிய பங்கு மூன்றுல ஒன்று ஐம்பதை கொடுங்க, என்ன பேலன்ஸோ அதை அப்பா எடுக்கட்டும். அப்ப இதுல அப்பாவுக்கும் வாப்பாவுக்கும் இடையில என்ன செய்யுது வித்தியாசம், அப்ப ரெண்டு வித்தியாசம் சொன்னோம். ஒன்று என்ன, ஒரு வித்தியாசம் என்ன, வாப்பா எப்போதும் பங்குல வருவார், ஆனா அப்பா எப்போதும் பங்குல வரமாட்டார். இது ஒன்று. ரெண்டாவது வித்தியாசம் சொல்றாங்க என்ன, இந்த கணவன் மனைவி தாய் தந்தை என்று இறந்தவருக்கு வந்தால், ஒருவர் இறக்கிறார் அவருடைய கணவர் அல்லது மனைவி பெற்றோர்களோடு அனந்தரக்காரர்களாக வந்தால், தாய்க்கு வந்து மூன்றுல ஒன்றல்ல, தாய்க்கு எஞ்சியது கணவனுக்கு கொடுத்துட்டு அல்லது மனைவிக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆகுறதுல மூன்றுல ஒன்று, இதுதான் தாய்க்கு வர வேண்டிய பங்கு. இந்த சட்டத்தை அப்பா வரும்போது என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அப்ப தாய்க்கு கொடுக்கிற மாதிரி மூன்றுல ஒன்றை கொடுத்துருவோம், பேலன்ஸ் ஆகுறதை அப்பாவை கொடுக்கணும். இது ஒரு வித்தியாசம். மூணாவது ஒரு வித்தியாசம் என்ன சொல்றாங்க, மூன்றாவது வித்தியாசம் வந்து தந்தையை பொறுத்த வரைக்கும் சுட்டு வட்டாரத்தில் வரக்கூடிய நானா தம்பிமார் இருக்காங்களே, மையத்தினுடைய நானா தம்பிமார்கள் இருக்காங்க தானே, சகோதர சகோதரிகள், இவங்களுக்கு யாரும் பங்கு கிடைக்காது. வாப்பா இருந்தால், வாப்பா இருந்தா அவங்க எல்லாரும் அவுட். ஒருவர் மௌத்தாகிறார், மூத்தானவருக்கு வாப்பா இருக்காருன்னு வைங்க, வாப்பா உயிரோடு இருந்தால் மரணித்தவருடைய சகோதர சகோதரிகள் யாரும் பங்கில் வர முடியாது. இப்ப நாங்க சகோதர சகோதரிகள் மூன்று வகையா இருக்கிறாங்கன்னு சொன்னோம், அப்படித்தானே, இவங்க யாரும் என்ன செய்ய முடியாது, பங்குல வர முடியாது. யார் இருக்கும் போது, வாப்பா இருக்கும் போது. ஆனால் அப்பாவுக்கு அந்த அளவு பவர் இல்லை, அப்பாவை என்ன செய்ய முடியாது, எல்லா சகோதர சகோதரிகளையும் விரட்டக்கூடியவர்களாக ஆக்க முடியாது. அதுல தாய் வழி சகோதர சகோதரிகளை மட்டும் அப்பா என்ன செய்வாரு, பிளாக் பண்ணுவாரு. தந்தை வழி சகோதர சகோதரிகளையோ அல்லது சொந்த சகோதர சகோதரிகளையோ அப்பா என்ன செய்ய மாட்டாரு, அப்பா வந்து விழுத்தாட்ட மாட்டாரு. சரி, அப்ப என்ன செய்யறது, உலமாக்கள்கிட்ட ஒரு பாரிய கருத்து, இந்த ஃபராயில் மசாயில்கள் உள்ள ஒரு மிக பயங்கரமான கருத்து வேற்றுமை உள்ள ஒரு மசாலா தான், பாட்டனும் சகோதர சகோதரியும் வருகின்ற போது. பாட்டன் வந்தால் சகோதர சகோதரி, சொந்த சகோதர சகோதரி அல்லது தாய் வழி சகோதர, இவர்களுக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா. அப்போ உலமாக்கல்ல ஒரு சாராருடைய கருத்து வந்து இவர்களுக்கு பங்கு கிடையாது. வாப்பா வந்தா எப்படி சகோதர சகோதரிகள் வரமாட்டார்களோ, இதே போன்று அப்பா வந்தாலும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு சாராருடைய கருத்து. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க, இல்ல வாப்பட பவர்ல வந்து அப்பா இல்ல, சரிங்களா, வாப்பட பவர்ல அப்பா இல்ல, எனவே அப்பா வருகின்ற போது சகோதர சகோதரிகள் பங்கில் வந்து விடுவார்கள். அவங்க என்ன நியாயம் சொல்றாங்கடா, மையத்துக்கு அப்பா எந்த வழி மூலமா உறவாகினாரு, வாப்பா வழி மூலமா தானே உறவாகினாரு. மையத்துக்கு அப்பா உறவு எந்த வழி மூலமாக, வாப்பா மூலமாகத்தானே அப்பா உறவாகினாரு. இதே வாப்பாவின் மூலமாகத்தான் சகோதர சகோதரிகளும் உறவாகிறார்கள். இப்ப மௌத்தானவருட நான தம்பின்னு எப்படியாச்சு, இந்த வாப்பாவுடைய பிள்ளைகள் என்றதால தானே. மதத்தவருடைய நான தம்பின்னு எப்படி ஆனாங்க, வாப்பாவுடைய பிள்ளைகள். அப்ப பாருங்க, வாப்பாவுடைய பிள்ளைகள் தான் மரணித்தவருடைய சகோதர சகோதரிகள், அவர் வாப்பாட வாப்பா. அப்ப எனவே அப்பா எப்படி பங்குக்காரரா ஆனாரோ வாப்பா மூலமாக, இதே போன்று வாப்பாவுடைய ஏனைய பிள்ளைகளான சகோதர சகோதரிகளும் என்ன செய்வார்கள், அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் ஒரு உலமா சாராருடைய கருத்து. ரெண்டு பேருடைய உறவும் ஒரே அளவானது. உலமாக்களுடைய ஒரு சாராருடைய கருத்து என்ன, இல்ல வாப்பட ஸ்டாண்டர்ட்ல அப்பா வந்துட்டாருண்டா அவர் தான் நெருக்கம், சகோதர சகோதரிகள் இல்ல, அவங்களுக்கு பங்கு கிடையாது. சரி, அப்ப அதுல நீங்க சொல்றீங்க ஒரு பயங்கரமான ஒரு கருத்து வேற்றுமை இருக்கிறது. பெரும்பான்மை இப்ப எங்களுக்கு தெரியும், சமகால அறிஞர்களான ஷேக் பின் பாத், ஷேக் ஹுசைமீன், ஷேக் ஃபௌசான் போன்றவர்கள் எல்லாருமே பாட்டன் வந்தால் சகோதர சகோதரிகளுக்கு பங்கு கிடையாது என்ற சட்டத்தை தான் சொல்றாங்க. கலாஸ், அவங்க அடிபட்டு போயிருவாங்க, அவங்களுக்கு பங்கு வரமாட்டாது என்று நாம எடுத்துட்டோம்னு சொன்னா, இப்ப வாப்பாக்குரிய அப்பாக்குரிய சட்டம் என்ன சொன்னமோ அதே சட்டம் தான். இல்ல எடுக்கிறது என்று வந்தா அப்ப அது சம்பந்தமா என்ன செய்யணும் விளக்கம் சொல்ல வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் வேற ஒரு வகுப்புல நாம என்ன செய்வோம் அதை பற்றி விளக்குவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப இலைக்.